மாவீர மகுடம். கரும்புலி கேப்டன் நாகராணி
வணங்குகிறோ.
அந்த காப்பரன் வரிசை மிகவும் விழிப்பாக இருந்தது. ராணுவம் எந்த கணத்திலும் முன்னேறக்கூடும். அப்படி ஒரு முன்னேற்றத்துக்கு அவர்கள் முற்பட்டால் அதை முன்னணியிலேயே வைத்து முடக்க வேண்டும். ஜேசி குரு சண்டையின் புளியங்குள களமுனையாது. புளியங்குளம் என்பது சாதாரண ஒரு குலத்தின் பெயராகவோ அன்றி ஒரு ஊரின் பெயராகவோ இல்லாமல் சிங்களப்படையின் அட்டின் நரம்புகளை அதர வைக்கும் களமாக மாறியுள்ளது. முன்னேறுவதற்காக புறப்படும் ஒவ்வொரு சிங்கள சிப்பாயும் பயப்பீதியால் நடுங்கிய களமுனையாது. புளியங்குளம் என்பது புலிகளின் புரட்சி குளம் என்பதை நடைபெற்ற சண்டைகள் மூலம் விடுதலை பெற்ற படையணிகள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இத்தகைய சூழல் ஏற்படினும் அந்த இடத்தை ராணுவம் அடித்து பிடிக்க விடுவதில்லை என்ற உறுதி எல்லோரிடம் இருந்தது. அதே உறுதியோடுதான் நாகராணியும் இருந்தார். அவளது ஆர்பிஜி சூட்டாளர் புளியங்குளத்தில் சிங்கள படையின் மனோபலம் என்பது அவர்களின் டேங்கிகளில் தான் தாங்கியிருந்தது. டேங்கிகள் வெடித்துச் சிதறும் போது கூடவே முன்னறி வரும் படைகளின் மனோபலமும் வெடித்துச் சிதறிவிடும். அதன் பின்களத்திலே சிங்கள படைகளை காண முடியாது. அன்றைய நாளும் அப்படித்தான். எதிரியால் இந்த நேரமும் தாக்கப்படக்கூடிய அந்த பகுதிக்குள் அவள் எதிரியின் அசைவை எதிர்பார்த்தபடியிருந்தாள். ஆனால் எதிரி வரவில்லை. வந்தது புதியதொரு பிரச்சனை. அது இயற்கையால் வந்த சிக்கல். வானம் கருத்து மழைக்கான அறை குறித்து என்பட கொஞ்ச நேரத்தில் மெல்லியதாக தொடங்கிய மழை செல்ல செல்ல அதிகமாகிக் கொண்டே போனது. மழை பெய்தால் வெள்ளம் தாராளமாக ஓடக்கூடியதும் நிற்கக்கூடியதுமான பிரதேசம் அது. மழை நீர் சிறிது சிறிதாக உட்புகத் தொடங்குகிறது. உட்புகுந்த நீர் ஆரம்பத்தில் நாகராணியின் பாதங்களை நினைக்கின்றன. அவள் தான் நனைவதை பற்றி கவலைப்படாமல் உந்துகுணை செலுத்தி பார்த்து கொண்டாள். மழை விடுவதாக இல்லை. நீர்மட்டம் குறைந்து கொண்டே போனது. பாதத்தை நினைத்த நீர் முழங்கால் மட்டத்தை கடந்து இடுப்பு வரை சென்று கொண்டிருந்தது. ஆனால் இதை சாட்டாக வைத்து காப்பரனை விட்டு பின்வாங்க முடியாது. ஏனென்றால் எதிரியின் டேங்கிகள் அதிகம் முன்னேறக்கூடிய பகுதி அது. மலையை துணையாக வைத்து எதிரி படைகளின் கவசங்கள் முன்னேறக்கூடும். ஆனால் தண்ணீரை பற்றி கவலைப்படாமல் அவள் விழிப்பாக இருந்தாள். மழையும் அவளை பற்றி கவலைப்படாமல் தன் வாட்டில் பொழிந்து கொண்டிருந்தது. மழை நீர் இப்போது அவளின் இடுப்பை கடந்து மேல் நோக்கி செல்கிறது. அவளின் கைகள் சூறத் தொடங்குகின்றன. கைகளை ஆற்றுவதற்கு கீழே விட்டால் ஆர்பிஜி நினைந்துவிடும். அதே வேளையில் அவளுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் கூட இருந்தவர்களும் இல்லை. ஏனைய பொருட்களை பாதுகாப்பதில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதிகரித்த நீர்மட்டம் இப்போது நெஞ்சை தாண்டி நின்றது. ஆர்பிஜியை கொஞ்சமும் கிளறக்க முடியாமல் பேசாமல் தலையில் தூக்கி வைத்தபடி இருந்தாள். தனக்கு எந்த சேதம் வந்தாலும் ஆர்பிஜிக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். உடற்சோர்வு அவளது தாங்கு சக்தியை கடந்துவிட்ட போதும் அது நினைந்துவிட்டால் தனது செயல்திறனை இழந்துவிடும். அதனால் ஏற்படக்கூடிய நெருக்கடியை புரிந்தவளாய் அன்றைய நாளில் இயற்கையின் சவாலை வென்று தன் ஆயுதத்தை பாதுகாத்தாள். இந்த மனோதளத்தோடும் அசையாத உறுதியோடும் தன் தேசத்தின் மீது வைத்திருந்த ஆழமான தேசத்தின் காரணமாய் அவள் கரும்புலியானாள். அவளின் கரும்புலி வாழ்க்கை என்பது சிங்களத்தின் குகைக்குள் தான் இருந்தது. கரும்புலியாகி சிங்களத்தின் இருப்புக்களை உடைப்பதற்கு பெரும்பலம் சேர்த்த அவள் 25/12/1999 அன்று ஆனிரவு பேருந்தளத்துள் ஓயாதலைகள் மூன்றின் வெற்றிக்கு அடிக்கல்லாகி வரலாறாகி போனாள். ஆம், 1999 December 25 அன்று ஓயாதலிகள் மூன்று நடவடிக்கையின் போது ஜாழ் மாவட்டம் ஆனையிறவு மற்றும் முகாவில் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கரும்புலி தாக்குதலில் கடற்கரும்புலி மேஜர் நந்தன், கரும்புலி மேஜர் ஆதித்தன், கரும்புலி மேஜர் மீனா, கரும்புலி கேப்டன் நாகராணி ஆகிய கரும்புலி மாவீரர்கள் வீரச்சாவை தழுவிக் கொண்டார்கள்.
புகையின்